ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு திருவாதவூரர் புராணம். தலைப்பு திருப்பெருந்துறை சருக்கம். அடியார் இலக்கணம் விளக்கம் தொடர்ச்சி. வழங்குபவர் திரு சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
கண்ட ஞானத்தினால ராகத்வேஷங்கள் உண்டாகி, துண்டுபட்ட அறிவினால ராகத்வேஷங்கள் உண்டாகி, விருப்பு வெறுப்பு உண்டாகி, இன்ப துன்பங்கள் உண்டாகி, நன்மை தீமைகள் உண்டாகி, புண்ணிய பாவங்கள் உண்டாகின்றன. புண்ணிய பாவம் கூட உண்டாகும். என்ன, இவன் நமக்கு வேண்டியவன்கிறதுனால அவன் பண்ணின தப்பை அடக்கி வாசிக்கிறோம், இன்னொருத்தன் வேண்டாதவன்கிறதுனால அவன்கிட்ட இல்லாத தப்பை சொல்றோம், அதனால புண்ணிய பாவங்கள் உண்டாகின்றன. எல்லாம் ஒன்றுதானே அப்படின்னு நினைச்சோம்னா புண்ணிய பாவமே கிடையாது. அப்பொழுது இந்த பதிபசு பாசம்ங்கிற முப்பொருள் உண்மையை தெரிந்து கொண்டவன் சத்குருவினுடைய கிருபையினால ஐந்தெழுத்து உபதேசிக்க பெற்று, இந்த ஐந்தெழுத்திலேயே முப்பொருளுடைய ஒவ்வொரு பொருளுக்கும் ரெண்டு லட்சணம் இருக்கு. பொது இலக்கணம் என்றும் சிறப்பு இலக்கணம் என்றும் சொல்வார்கள். சிறப்பு இலக்கணத்தை சொரூபம்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்வார்கள், பொது இலக்கணத்தை தடஸ்தம்னு சொல்வாங்க. தடஸ்தம்னா எடுத்தெடுப்புல உன்னை தெரிஞ்சுக்கிறது. இது வந்து பிஸ்கட். இது என்ன பிஸ்கட்? இது மேரி. இது வந்து மாரிங்கிற பிஸ்கட், டீயோட சேர்த்து சாப்பிட்றது தான் தெரியுது. ஆனா ஆக்சுவலா வந்து இது ஒரு உணவுப் பொருள். உணவுப் பொருள்ங்கிற கிளாஸ் செட்ல வந்துடும் இது, அவ்வளவுதான். உணவுப் பொருள், ஒரு மாவு பொருள். இது வந்து என்ன ஆகும், இதை பற்றின பர்டிகுலரைசேஷன் அப்படிங்கிறது, பர்டிகுலரைசேஷன் கண்டமா இது மேரி கம்பெனி பிஸ்கட்டு, மாரிங்கிற பிஸ்கட்டு, இது பிரிட்டானியா கம்பெனி பிஸ்கட்டு, மாரிங்கிற பிஸ்கட்டு அப்படின்னு சொல்லி பர்டிகுலரைஸ் பண்ண பண்ண அறிவு சிற்றறிவு. இது வந்து ஒரு உணவுப் பொருள், இது மாவு பொருள் அப்படின்னு ஜெனரலைஸ் பண்ண பண்ண அறிவு விரிகின்றது. ஜெனரலைசேஷனால அறிவு என்னாகும், விரிவினை அடையும். பர்டிகுலரைசேஷன் அதனுடைய ஜாதியை பார்ப்பதனால அறிவு குறுகும் என்று பார்க்கின்றோம். குருவருள்னால திரிபதார்த்த உண்மையை தெரிந்து கொண்டவன் உண்மையிலே அறிய வேண்டியவன். இப்ப பாசத்தையும் பசுமையும் அறிய வேண்டிய தேவையில்லை, அது இருந்தாலும் கூட அறியத்தக்கவன் பதியாகின்ற கடவுள் தான். எதை போலன்னா, ஒரு நிலம் தேங்காய் வித்திலிருந்து தென்னை மரத்தையும், வாழை வித்திலிருந்து வாழை மரத்தையும், ஆலம் வித்திலிருந்து ஆல மரத்தையும் உண்டாக்குது. ஆலமரம் தென்னமரம் வாழைமரம் எதுவா இருந்தாலும் அந்த மண்ணு நன்னா இருந்தா தான் உண்டாகும், வளப்பமான மண்ணா இருந்தா தான் உண்டாகும். அப்ப மண்ணை பற்றின அறிவு ஒருவனுக்கு விவசாயிக்கு முதல்ல தேவை. அதுல எதை போட்டாலும் வளருங்கும் போது தேவைக்கு போய் தேவைக்கு ஏற்ப அவங்கமா அதை போட்டுக்கலாம். ஆனா ஒரு தரிசு நிலத்திலேயோ ஒரு உவர் நிலத்திலேயோ எதை போட்டாலும் விளையாது. ஆகவே ஒரு என்ன பண்ணணும், அனைத்தையும் விளைவிக்கின்ற கடவுளை அறிவதற்கு எந்த அறிவினை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்தது போல் ஆகுமோ அந்த அறிவிலே ஒருவனுக்கு நாட்டம் ஏற்பட வேண்டும். எதனை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்தது போல் ஆகுமோ, எல்லாவற்றையும் அறிந்தது போல் ஆகுமோ என்று சொல்றேன். இவற்றையெல்லாம் அறிவது, அதனை அறிவதற்கு அதனுடைய அறிவு இவற்றை அறிவதை அபேட்சிக்கல. இதை அறியாவிட்டாலும் அதை அறியலாம். அபேட்சித்தல்னா நெசசரி, எலிஜிபிலிட்டி. உலகத்தை அறிந்தால்தான் கடவுளை அறியலாம் என்று சைவம் சொல்லல. ஆனால் கடவுளை அறிந்தவன் உலகத்தை அறிந்தே தீருவான் என்று சைவம் சொல்லுது. கடவுளை அறிவதற்கு உலக அறிவு தேவையில்லை, அது வந்து ஒரு கண்டிஷன் கிடையாது. கடவுளை அறிவதற்கு ஏதோ ஒரு புண்ணியத்தினாலே கடவுள் உணர்ச்சி உண்டாகி அவனை தேட ஆரம்பித்தாலே போதும். கடவுளை அறிவதற்கு உலகம் உண்மையிலே ஒரு தடை, அது சரிய கிரிய யோகத்தினாலே கடவுளை அறிகின்ற அறிவு உண்டாகின்றது. இப்ப இந்த ஞான மார்க்கத்திலே செல்பவர்கள் தக்க குருநாதனை பெற்று அவர் உபதேசிக்கின்ற ஐந்தெழுத்திலேயே முப்பொருளுடைய ஒவ்வொரு பொருளுடைய இரண்டு இலக்கணங்களையும் அறிவார்கள். தடஸ்தம் என்ற இலக்கணத்தையும் லட்சணத்தையும், சொரூபங்கிற லட்சணத்தையும் அறிவார்கள். அவ அறிவதனால கடவுளிடத்திலே உண்மையான அன்பானது ஏற்படும். எப்படி ஏற்படும், மூணு பொருளை தெரிஞ்சுக்கிறதுனால, உள்ளவாறு தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு பொருள்கிட்ட எப்படி ஆசை வரும். பாசம் என்பது அறிவித்தாலும் மரியாதை ஒரு ஜடம். அந்த பாசம் வந்து காட்சிக்கு வருவதே கடவுள் காட்டுவதனால்தான் என்று பாசத்தினுடைய லட்சணங்களை அறிகிறார்கள். கண்ணு எல்லாத்தையும் பார்க்குது, ஆனா கும்மிருட்டுல கண்ணு பார்க்குதோ? கும்மிருட்டுல ஒரு குருடனுடைய கண்ணும் பார்க்காது, நல்ல கண்ணு இருக்கிற கண்ணும் பார்க்காது. இப்ப நல்ல கண்ணு இருந்து என்ன பிரயோஜனம் கும்மிருட்டுல? வெளிச்சமா இருக்கும் போது வேணா குருடன் வந்து வருத்தப்படலாம், நமக்கு நல்ல கண் இருந்தா பார்க்கலாமே. அப்பொழுது பார்ப்பதற்கு, ஒரு பொருள் பார்க்கப்படுவதற்கு பார்க்கின்ற ஒரு கண்ணும் வேண்டும். அந்த பொருளை காண உண்ணாது திரை போல கவிந்திருக்கின்ற இருளை நீக்குகின்ற ஒரு சூரியனும் வேண்டும். அப்பொழுது இந்த பாசம் காட்சிக்கு வருவதே கடவுளால் தான் என்பதனால இந்த காட்சியை இந்த கடவுள் விரும்பினால் காட்டலாம், விரும்பினால் காட்டாமலும் இருக்கலாம். இந்த காட்சியை காட்டுவதனால அது நமக்கு பயன்பட்டு அவனிடத்தில் இட்டு சென்றால் அவன் காட்டட்டும். இந்த காட்சியை அவன் காட்டுவதனால அவனிடம் விலகி சென்று தடைப்பட்டால் அவன் காட்டாது இருக்கட்டும் என்று இந்த விவேகம் இந்த உயிருக்கு வருது. அந்த விவேகம் வருவதனால பெருமானே நீ விரும்பினால் காட்டுவாய், நீ விரும்பினால் காட்ட மாட்டாய், ஆகவே உன்னை காட்டு என்று அந்த ஆசையானது வருகின்றது. உன்னை நீ காட்ட வேண்டும் என்று இந்த பசு பாச லட்சணங்களை அறிவதனாலையும் பதியினிடத்திலே அவனை உண்மையாக அறிய வேண்டும் என்ற இந்த முமுட்சுத்துவம் என்ற முக்தி இச்சையானது இந்த உயிருக்கு உண்டாகின்றது. அப்பொழுது எண்ணில்லாத நானாவா இருக்கின்ற பிரபஞ்சத்தை முதல்ல மூன்றாக சுருக்கி அறிய வேண்டும். மூன்றாக சுருக்கி அறிவதற்கு அபரஞானம் என்று பெயர். அதனால் விளைகின்ற ஒரு முக்தி இச்சையினாலே கடவுளை சரியக்கிரிய யோக ஞானங்களினாலே வழிபட்டு கடவுளுடைய அருளினாலே உள்ளவாறு அறிவது என்பது பரஞானம் என்று சொல்லப்படுவது என்று பார்க்கின்றோம். நம்முடைய சிற்றறிவு அனைத்தையும் போக்கிக் கொள்ள வேண்டும் சொல்றது. இதுல அப்படி சிற்றறிவரத்தை எப்படி போக்க முடியும்? நம்முடைய பற்றுக்களை போக்கினால்தான் சிற்றறிவை போக்க முடியும். சீதா கீதா கமலா விமலா பாலா மாலா எல்லாம் ஒண்ணு போல தெரியணும். இப்படி சொல்றதுக்காக கேட்கப்படாதீங்க. இதை போல எல்லாமே ஒன்று போல தெரியணும். எப்படி ஒன்று போல தெரியும்? நமக்கு வேண்டியவங்கிற அந்த புறப்பற்று இல்லாட்டா புறப்பற்று நீங்கின வழிதான ஒன்று போல தோன்றும். ஒரு பாகவதர் பாகவத பஜனை முடிஞ்சு சுண்டல் கொண்டு வரார் அங்கவசரத்தை சுருட்டி. பஜனை முடிஞ்சு வரும்போது ராத்திரி 12 மணி 1 மணி ஆயிடுது. திண்ணையில படுத்திருக்கிற ஒரு குழந்தை என்ன பண்ணுது, மாமா சுண்டல் தானே, எனக்கு ஒரு கை கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிறது. ஒன்னா அவர் என்ன பண்ணார், ஏய் என்னடா தூக்கத்துல எழுந்திருக்கிற, ஒழுங்கா தூங்குடா, கார்த்தால ஸ்கூலுக்கு போக மாட்டேன் நீ ஒழுங்கா, இது துளசி மாலடா சுண்டல் கிடையாது அப்படின்னு போயிருக்காரு. உண்மையில அது என்ன சுண்டல் தான். அந்த சுண்டலை தம் வீட்டுல இருக்கிற மனைவி மக்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்தினால சுண்டலை இது துளசி மாலைன்னு சொல்ற பொய், அதனால வர பாவம் எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் கண்ட ஞானத்தினால விளைந்த புண்ணிய பாவங்கள். கண்ட ஞானத்துக்கு எது காரணம்? பற்று காரணம். இது வேறு அது வேறு, மாலா வேறு பாலா வேறுனு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன காரணம், சீதா வேறு கீதா வேறுனு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன காரணம், பற்று தான் காரணம். யாற்றையோ ஒத்தற்ற பற்று இருக்கு. அதுபோல உலக பொருளில் இருக்கின்ற பற்று தான் சிற்றறிவுக்கு காரணம். உலகத்தில் உலக பொருளில் இருக்கின்ற பற்று சிற்றறிவுக்கு காரணம். அந்த பற்றினை நீக்க நீக்க சிற்றறிவு நீங்கி பேரறிவு உண்டாகும். சிற்றறிவு அனைத்தும் போக்கி அவ்வறிவன அவ்வறிவன என்ற இப்பொழுது இந்த உலகத்தை வெவ்வேறாக அறிந்த அந்த அறிவே விரிந்து சிவமாக தோன்றும். எல்லாம் சிவன் என்ன நின்றாய் பொற்றி அப்பர்பெருமான். முன்பு அறிந்த அனைத்தும் உண்மையில் சிவம்தான் என்று தோன்றும். அறியப்பட்ட அனைத்தும் சிவமாக அறியப்படாமல் வெவ்வேறாக அறியப்பட்ட அனைத்தும் உண்மையில் சிவமேதான். குதிரையாக காணப்பட்டதும் சுவர் தான், அருவியாக காணப்பட்டதும் சுவர் தான், தடவி பார்த்தா சுவர் தான். மான்மிட்டா என்று சுவைக்கப்பட்டதும் சீனி தான், நாய் மிட்டா என்று சுவைக்கப்பட்டதும் சீனி தான், ஒட்டகச்சிவிங்கி மிட்டா என்று சுவைக்கப்பட்டதும் சீனி தான் என்று பார்க்கின்றோம். அவ்வாறு கண்டமான ஞானம் எல்லாம் அகண்ட ஞானமாக ஒருவனுக்கு குரு அருளினாலே மாறி அமையும். அவ்வறிவன சிவபோதம் விரிந்து தோன்றும். அவ்வாறு தோன்றும் பொழுது அந்த ஞானம் விரிகின்ற நிலையில என்ன பண்ணும், சுனாமி போல வெளியிலே இருந்து அறிகின்ற பிரமாதா கடவுளுக்கு வெளியில் இருந்து அறிவதை போல, கடவுளை சுட்டி அறியப்படுகின்ற ஒரு சுட்டுப்பொருளை போல அறிகின்ற முயற்சியானது தடைப்பட்டு கடவுளுக்குள் இவன் சென்று விடுவான். ஏன்னா கடவுள் அறிவு என்பது எப்படிப்பட்ட, கடவுளுடைய அறிவு உண்மை அறிவாக ஆகாது, சுட்டறிவா இருந்தா. இப்ப இது வந்து ஒரு டம்ளர், இந்த டம்ளருக்குள்ள கஷாயம் இருக்கு, இது வந்து ஒரு கப்பு, இந்த கப்புக்குள்ள தேநீர் இருக்கு, இந்த கப்புக்குள்ள பிஸ்கட்ஸ் இருக்கு, இது ஒரு செல், இதுக்கு வந்து ஒரு கவர் இருக்கு, இது ஒரு மைக்கு, இது எபோனைட்டுங்கிற பிளாஸ்டிக்னால ஆகிருக்கு, இதனுடைய இந்த இதனுடைய ஸ்டாண்டு, இது எவரசில்வர்னால ஆகிருக்கு. இப்படி தெரிஞ்சுக்கிற மூலியம், இப்படி தெரிஞ்சுக்கிறது எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிற நான் அப்படிங்கிற உணர்ச்சியோட தான் தெரிஞ்சுக்கிறோம். சுட்டி அறியப்படுவது இது என்ற சுட்டி அறியப்படுவது. ஆனா பிரம்மத்தை இதம் பிரம்ம அது சுட்டி அறிய முடியாது. இவன் இறைவன் என்று எழுதி காட்டுனாது. கடவுளை அறிய வேண்டும் என்றால் அறிகின்றவன் கடவுளுக்குள் சென்று அறிய வேண்டும், தான் தன்னை இழந்தறிய வேண்டும். இப்ப புறப்பொருள் அனைத்தையும் அறிகின்ற ஒருவன் சுட்டி நன்றாக அறிகின்றான். சுட்டி நன்றாக அறியும் பொழுது அறிகின்ற தான் வேறு என்ற அறிவோடு தான் அறிகின்றான். எனக்கு 1000 விஷயம் தெரியும், எனக்கு இந்த கஷாயம் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா நான் கஷாயத்துக்குள்ள அடங்கிட்டேன்னு அர்த்தம். கடவுளை அறிந்தவர்களுக்கெல்லாம் அவனுக்கு உங்களுக்கு என்னங்க தெரியும், எனக்கு என்னங்க தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, எனக்கு அந்த சாமி தான் தெரியும். கடவுளை அறிபவன் ஒரு பொருளை மட்டும்தான் அறிகின்றான், அறிகின்ற தன்னையும் அறிவதில்லை. அப்ப அந்த அறிவு எப்படி விரிகின்றதுன்னா அறிகின்ற இவனை தனக்குள் இழுத்துக்கொள்ளும். கடல் எப்படி பொங்கி கரையில் இருக்கின்றவனை தன் வயிற்றுக்குள் இழுத்துக் கொள்கின்றதோ, சுனாமி வந்து என்ன பண்ணுது, கரையில வேடிக்கை பார்க்கிறவனை தனக்குள்ள அடக்கிக்குது. அதே போல கடவுள் அறிவு மட்டும் விரிந்து தோன்றி சுட்டறிவாக இல்லாமல் அறிகின்ற பிரமாதான்னு சொல்லப்படுற அறிகின்றவனை என்ன பண்ணும், தனக்குள்ள இழுத்துனும் என்று பார்க்க. அவன் தன்னை பிரித்தறிய மாட்டான். அதற்கு தான் அத்வைத போதம் என்று பெயர், இரண்டற்ற ஞானம். கடவுளிடமிருந்து என்னை பிரித்துக் கொள்ள முடியாது. தண்ணீரிலே கலந்திருக்கிற வெள்ளப்பாகல, அந்த நீரிலே இருக்கின்ற ஒவ்வொரு அணுவிலும் வெள்ளம் கரைஞ்சிருக்குது, வெள்ளம் ஹோமோஜினஸா கரைஞ்சிருக்குது. அரிசியும் கல்லும் போல இல்ல, மணலும் கடலையும் போல இல்லது, கடல் நீரில் இருக்கின்ற நீரும் உப்பும் போல இருக்கு. எந்த ஒரு அணுவை எடுத்து சுவைத்து பார்த்தாலும் உப்பு தான் கரிக்கும் கடல் நீர். அது போல இருக்கிற சம்பந்தத்துக்கு அத்வைதம்னு பேர். பொருள் இரண்டு இல்லைன்னா அங்க பொருள் கிடையாது. தண்ணீருக்கு சுவை கிடையாது, வெள்ளத்துக்கு தான் சுவை. தண்ணீருக்கு ஒரு நாக்கு உண்டாகி வெள்ளப்பாகில் இருக்கின்ற தண்ணீர் தன்னை நக்கிக் கொண்டால் தன்னை அறியாமல் வெள்ளத்தினுடைய இனிப்பை மட்டும் அறிவதை போன்றதுதான் முக்தி நிலை. தண்ணீருக்கோ சுவை கிடையாது, ஆனால் வெள்ளப்பாகலையும் தண்ணீர் இருக்கு, வெறும் தண்ணீர் இருக்கு. வெறும் தண்ணீர் தன்னை அறிவது என்பது பசுஞானம், அதான் எல்லா சமயங்களும் சொல்கின்றன, அது ஞானமாகாது. வெள்ளப்பாகல் இருக்க தண்ணீர் இருக்குது, அதற்கு ஒரு நாக்கு உண்டாகி அது தன்னைத்தானே நக்கிக் கொண்டால் தன்னை அறியுமா வெள்ளத்தை அறியுமா? தன்னை அறியாது. எதை அறியும்? தன்னை ஏன் அறியாதுன்னா இனிக்குதே, தன்னுடைய சொருப்பம் அது இல்லையே, அது தன்னை அறியாது. தன்னிலே இரண்டரை கலந்திருக்கின்ற இனிப்பை தான் அறியும். அதே போல முக்தி நிலை இருக்கின்ற உயிர் தன்னை அறியாது, தன்னிடத்திலே இரண்டரை கலந்திருக்கின்ற கடவுளை மட்டும்தான் அறியும். அந்த அறிவினை உடம்பிலே உயிர் இருக்கும் பொழுதே குருவினுடைய கிருபையினால இந்த உயிர் பெறுவதுதான் ஞானம். அதுக்கு தான் ஞானம்னு பேர். உடம்பிலேருந்து உயிர் போகணுங்கிற கிடையாது, தேவை கிடையாது. ஜீவன் முக்தி நிலை, உடம்பிலே உயிர் வாழ்கின்ற நிலையிலேயே சரியே கிரிய யோகம் என்ற மூன்று படிகளிலே வெற்றி பெற்று வந்திருக்கின்ற ஒரு உயிர் எந்த ஒரு பிறவியிலே குருநாதன் கிடைத்து ஐந்தெழுத்திலே முப்பொருள்களை வைத்து உபதேசிக்கின்றானோ அவன் இதை செய் இதை செய்யாதேன்னு சொல்லுவான். அவன் அப்படியே நம்பி அவனுடைய கட்டளைகளை மீறாத வாழ்கின்ற வாழ்வின் பயனாக முப்பொருள் முறை உணர்ந்து கடவுளை தேடி தன்னிடத்திலே கடவுளை அறியும், தன்னிடத்திலே கடவுளை அறியும். சிவபோதம் ஆத்ம ஞானத்தை பத்தி உபரிஷத்துங்களா சொல்லும் போது ஆத்மானம் ஆத்மனி அப்படின்னு எத்தனத்துல வருது. அப்ப தன்னிடத்திலே ஆத்மாவகின்ற கடவுளை அறிவதுதான் வேதமும் சொல்லுது. சிவபோதம் விரிந்து தோன்றும் நெஞ்சு உடைய வித்தகரே மேன்மையான நம் மெய்ப்பதம் பெறுவார். அப்படிப்பட்டவர்கள் இந்த உடம்பிலிருந்து உயிர் பிரிகின்ற நிலையிலே மீண்டும் உடம்பிற்குள் வரமாட்டார்கள், அவர்கள் திருவடியிலே இரண்டரை கலப்பார்கள் என்று சொல்லுவார். லண்டனை பத்தி இவ்வளவு சொல்றீங்க சார், உண்மையில லண்டனுக்கு போகணும்னா பிளைட் டிக்கெட் வாங்குறதுக்கு காசு வேணும் இல்லையா? போறதுக்கு மட்டும் காசு இருந்தா பத்தாது. அவன் என்ன சொல்றான், போக வர டிக்கெட் எடுத்தாதான் சார் போறதுக்கே டிக்கெட் தருவேன் அப்படின்னு சொல்றான். அப்ப போக வரத்துக்கு நம்ம திரும்பி வர வேண்டான்னு நினைச்சிருந்தா கூட வேற வழி இல்லாம போக வரத்துக்கு டிக்கெட் வாங்கணும், அதுக்கு தேவையான காசு வேணும். இப்ப நீங்க லண்டனை பத்தி இவ்வளவு உபன்யாசம் பண்ணிய பிரயோஜனம் கிடையாது, லண்டனுக்கு போறதுக்கு என்ன வழி அதுதான். இப்ப ஞானம் என்பது இட் இஸ் ஆட்டோமேட்டிக், அது அனுபவம். அனுபவம் என்பது என்றைக்குமே உபதேசம் ஆகாது. நம்ம வீட்டு பெண்ணை நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கான முயற்சிகளை தான் நம்ம எடுக்கணும். அவர்கள் இன்பமா இருப்பதற்கு நம்ம எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாமே, அதுக்காக நம்ம முயற்சி எடுக்கணும் எடுக்க வேண்டாம். உயிர் இறைவனை அறிந்து இன்புற்று வாழ்வதற்கு எந்த முயற்சியும் தேவையில்லை. ஆகவே உண்மையில உயிர் இறைவனை நாடுவதற்கான முயற்சிகள் தான் தேவை. அதற்கு எது பெரிய தடை? நல்ல மாப்பிளையா வரும்போது வேணான்னு இந்த பொண்ணு சொல்லிடும், இப்படியே தட்டிக்கிட்டே இருந்தேன்னா இங்க பாரு இப்படி கொழுப்பெடுத்து பேசிக்கிட்டே இருக்காத, அப்புறம் எவன் மாற்றானோ அவன் போடுன்னு ஆயிடும் இல்லையா? அதே போல உயிரினை பக்குவப்படுத்த வேண்டும். உயிரினை இறைவனை தேடுவதற்கு இந்த பிறவி நாளைக்கு கடவுளை தேடிக்கலான் இருக்கக்கூடாது, இன்னைக்கே தேடணும். அப்ப இந்த கடவுளை உண்மையா தேடுவதற்கு நமக்கு தகுதியை வளர்த்துக் கொள்வதற்கும் தடைகளை நீக்கிக் கொள்வதற்கும் என்ன வேண்டும்? அகப்புற பற்றுக்கள் நீங்க வேண்டும். அகப்புற பற்றுக்கள் நீங்குவதற்கு இந்த உயிர் என்ன தன்மையை பெற வேண்டும்? எளிமை அடிமை தன்மையை பெற வேண்டும். அதற்கு என்ன வழின்னு கேட்டா, அடியார்கள் பல வடிவங்களிலே இருக்கிறார்கள், இழிந்த குலத்திலே இருக்கிறார்கள். அடியார்கள் ஏன் இழிந்த குலத்திலே பிறக்க வேண்டும்? அவர்களை நாம் வணங்குவதற்காக. அப்பதான் நம்முடைய மான உணர்ச்சி போவோம். திருநாளை போவார் பிறந்தது முதல் கடவுளை அறிந்து வைத்திருந்தார், அவர் ஏன் அந்த இழிந்த குலத்தில் பிறக்க வேண்டும் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் இவர் அடியார் என்ற காரணத்தினாலேயே வணங்கி முக்தியை பெறுவார், அதுக்காக தான் அவர் அப்படி பிறக்கிறார். சூத முனிவர் சுக முனிவர் பறவையாவே இருந்தார், இது ஒரு பறவை தானே நினைக்க முடியுமா? அருணகிரிநாதர் பறவையா இருந்தார், பறவை என்று நினைத்தால் என்ன ஆகும்? லண்டன்ல நம்ம ஊர்லேருந்து போன ஒருத்தனுக்கு ஒரு கிளியை ஒருத்தன் பிரசன்ட் பண்ணானா, நீ ஃபாஸ்டா இங்கிலீஷ் கத்துக்கலாம் இந்த கிளிகிட்டேருந்து. ஒரு வாரம் கழிச்சு போய் கிளி எப்படி இருக்குன்னு கேட்டானா, அவன் சொன்னா கிளி நல்லா இருந்தது. சந்தனக்கட்டையை வந்து டீ போடுறதுக்கு பயன்படுத்தலாமா? சந்தனக்கட்டை பெருமானுக்கு இழைத்து சாத்திரத்துக்கு பயன்படுத்தணும், சந்தனக்கட்டையா இருக்குது, ஒருவா டீ போடுறதுக்கு கொளுத்திடுறேன். அதே போல வந்து பக்குவம் வேண்டும் என்று பார்க்கின்றோம். இதுக்காக சொல்ல வந்து இதை, எந்த இடத்தில் இருந்தாலும் சேற்றில் தான் செந்தாமரை முளைக்குது, செந்தாமரை வேண்டும் என்பவன் அந்த சேற்றினை அலம்பி ஊற்றி செந்தாமரை எடுத்துக் கொள்கின்றான். ஆகவே நம்முடைய அகங்கார மமகாரங்கள் அழிய வேண்டும், நம்முடைய வந்து நமக்கு எளிமைத்தன்மை வேண்டும், நமக்கு அடிமைத்தன்மை வேண்டும், நமக்கு மென்மை வேண்டும். மென்மையான மனதில் தான் கடவுளுடைய வந்து காட்சி கிடைக்கும் என்பதனால நம்ம என்ன பண்ண, இது இது நமக்கு ஒரு பயிற்சி வேண்டும். என்ன பயிற்சினா, இறைவனுடைய அடியார்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களை வழிபட்டு பழக வேண்டும் அப்படிங்கிற அந்த பழக்கத்தை சொல்றார். உரு பொல்லாதவர் பார்க்கறதுக்கே நல்லா இல்லை, ஒரு சிலரை பார்த்தா நல்லா இருக்காது, கண்ணங்கரையில் உயரமா இருப்பாங்க, இல்ல வந்து வெள்ள வெள்ளையர் இருப்பாங்க, இல்ல குட்டையா இருப்பாங்க, ஒரு கால் குட்டையா ஒரு கால் நெட்டையா இருக்கும், இப்படி ஆடி ஆடிட்டு வருவாங்க. இப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க கைலாயத்துல. குரல் பூத கணங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்க மாட்டாங்க, டீசென்டா இருக்க மாட்டாங்க, அழிக்க வேட்டியே கட்டுறாங்க எப்பொழுதும். எனக்கு கூட ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டார், தீபாவளிக்கு புது வெட்டி வாங்கி தரணும்னு ஆசைப்படுறேன், எந்த கடையில போய் கேட்டாலும் புதுசா அழுக்கு வெட்டி கிடையாதுங்கிறான். புதுசா எப்படிங்க அழுக்கு வெட்டி வரும்? புதுசா அழுக்கு வெட்டி வரும், கடவுளால வரும். எப்படி தெரியுமா? கடவுள் ஒரு கள்ளநோட்டு அடிச்சார், அது பழசா இருந்தது. அற்புத பழ ஆவணம் காட்டி நம்பியார் சொல்றார், இல்லாத ஒரு டாக்குமெண்ட உண்டாக்குறார், உண்டாக்கும் போது ஒடிஞ்சு மடிஞ்சு விடுற மாதிரி பழையதாகவே உண்டாக்குறார். அதனாலதான் பழ ஆவணம்னு சொல்லாம அற்புத பழ ஆவணம் கட்டி. நம்மால் முடியாததெல்லாம் கடவுளால் முடியும், கடவுளால் முடிவது நம்மால் முடியாது. உரு பொல்லாதவர், பார்ப்பதற்கே நல்லா இல்லாதவங்க, இழிகுலத்தவர், ரொம்ப கீழ் ஜாதியில பிறந்தவங்க, அவங்களையே நாம வணங்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஜாதி உணர்ச்சி. அந்த உணர்ச்சினால நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க வேணா நம்மளை வணங்கிக்கிட்டோம், நாமையே அவங்களை வணங்கணும் அப்படின்னு நினைப்போம். நல்ல ஒழுக்கம் இல்லவர், உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கிறாங்க இருந்தாலும் ஒழுக்கம் இல்லை அப்படின்னா வணங்க மாட்டாங்க. கோயில்ல பூஜை பண்றாங்க, எல்லார போல ரோட் சைட்ல இருக்கிற டீ கடையில நின்று டீ வாங்கி எச்ச பண்ணி குடிச்சிட்டு இருந்தா மதிப்பு குறைஞ்சு போயிடும். அந்த ஒழுக்கத்தை கைவிடுகின்ற காரணத்தினால அவர்கள் குலத்தினாலையும் தொழிலினாலையும் பை ஒகேஷன் பை பர்த் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அவங்களுடைய மதிப்பு என்னாகும், அவங்க சில நியமங்களை கடைபிடிக்கணும். அரை மணி நேரம் ஆகுனாலும் வீட்டுக்கு போய் தான் டீ சாப்பிடணும், வெளியில சாப்பிடக்கூடாது. இப்போ ஒழுக்கம் குன்றியவர்கள் இப்படி மூணு இருக்காங்க, பார்க்கறதுக்கு நல்லா இல்லாதவங்க, கீழ் ஜாதியில பிறந்தவங்க, ஒழுக்கம் இல்லாதவர்கள், உயர்ந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் சரி. அப்படி இருந்தாலும் அவர்கள் நெற்றியிலே திருநீரும் கழுத்திலே ருத்ராட்சமும் இருந்தால் இந்த வேறுபாடுகளை காணாது, உயர்வு தாழ்வுகளை காணாது, அடியார்கள் என்று வணங்கி கற்றுக்கொள்ள வேண்டும், வணங்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நம்ம சிவனடியார்களை வணங்க கற்றுக்கொண்டால் ஒழிய நம்முடைய அகங்கார மமகாரங்கள் நம்ம அந்த வலி நமக்கு குறையாது, அதனுடைய ஆற்றல் நமக்கு குறைய ஆரம்பிக்காது. உரு பொலாதவர், இழிகுலத்தவர், நல் ஒழுக்கமில்லவர் என்றும் சரி, நம்மளவில் விருப்பில்லாதவர் எனினும் இது இன்னும் கஷ்டம். ஏன், அவன் ஃப்ராடுடா, உண்மையில அவனுக்கு சிவபக்தி கிடையாது, அவன் ஏமாத்துறதுக்காக தான் நெத்திலி உபதி வச்சிருக்கிறான் அப்படின்னு நமக்கு தெரியுது. இருந்தாலும் அவனை வணங்கணும். என்ன காரணம்னா, அவனை வணங்கவில்லை என்றால் திருநீற்றை அவன் உபதித்த பாவம். ஏன்னா வேடத்தை வணங்கியாக வேண்டும். சில பேர் சொல்றாங்கல்ல, கிவ் ரெஸ்பெக்ட் டு தி சேர், நாட்டுக்கு ஒரு அரசன் தேவை, அவன் தீயவனா இருந்தா கூட நாடு ஓடிடும். எப்படியோ அராஜகம் என்பது பெரும் தீங்கை விளைவிக்கும். திருடங்கையில சாவி கொடுக்கிற தப்பு கிடையாது, திருடங்கையில சாவி கொடுக்கறதுனால திருடன் மேல ஆக்ஷன் எடுக்க முடியாது அவ்வளவுதான். ஆனா சாவிய வீதியில எரிஞ்சிட்டா நாடு நடக்காது. அதே போல அந்த சேருக்கு மதிப்பு கொடுக்கணும். நம்மளவில் விருப்பம் இல்லாதவர், தெரியுது நல்லா இவன் வந்து இவனுடைய வேடம் பொய்யான வேடம்னு. ஏன் அப்படிப்பட்ட வேடம் பட்டவர்கள் இருக்காங்க, முத்தநாதன் பொய்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன், முன்பு இவனுடைய நெற்றியில விபூதி இல்லை, இன்றைக்கு விபூதிட்டு வந்திருக்கான், இவன் ஏமாத்ததுக்காக வந்திருக்கான் அப்படின்னு அங்க இருக்கிறவங்களுக்கு தான் தெரியுது. ஆனா உண்மையான அன்பு கொண்ட உண்மையான ஞானியாக இருக்கின்ற ஏனாதிநாதருக்கு என்ன தோணுது, நேற்று இவர் நெற்றியில இல்லாத விபூதி இன்றைக்கு இருக்குது, இவர் கடவுளுடைய சீரடியார் ஆயினார் அப்படின்னு நினைக்கிறார். அவர் அந்த நிலைக்கு நம்ம போகணும். நமக்கு இப்ப என்ன தெரியுதுன்னா, இவன் ஏமாத்துறதுக்குன்னே விபூதிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்படி நமக்கு தெரியவே கூடாது. நம்ம எந்த நிலைக்கு போகணும், ஒரு குழந்தை மாதிரி நிலைக்கு போகணும், அதான் ஞான நிலை. என்ன நிலைன்னா, ஏனாதிநாதர் என்ன நினைச்சாருன்னா, நேத்திக்கு நெத்தி இவன் நெத்தில விபூதி இல்ல, இன்னைக்கு இருக்குன்னா கடவுள் அருள்னால அவனுக்கு கடவுள்கிட்ட பக்தி வந்துருச்சு. அவனுக்கு கடவுள்கிட்ட பக்தி வந்தப்புறம் அவன் விரும்புறத நாம செய்யாம அவனுக்கு எதிராக நம்ம செயல்படலாமா? அவன் என்ன விரும்புறாரு, அவர் என்ன விரும்புறாரு, நம்ம உயிரை போகணும்னு விரும்புறாரு. இந்த உயிர் நம்ம இப்ப காப்பாத்திக்கிட்டாலும் வயசாகி அது என்ன பண்ணும், ஏதாவது வைரஸ் அட்டாக் ஆகி சாவும். இவன் கையிலேயே சாவட்டும், அடியார் விருப்பம் நிறைவேறட்டும் அப்படின்னு. அதான் குழந்தை, குழந்தை நிலையில ஒரு ஞானி இருப்பார்னு சொல்லப்படும். குழந்தைகளை போல ஞானி இருப்பார், பித்தர்களை போல, குழந்தைகளை போல, பிசாசுகளை போல இருப்பார். குழந்தை எப்படி இருக்கும்னா, கிட்கேட் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க டிவியில, ஒரு காலத்தில் வந்தது. ஒரு திருடம் வருவான், கண்ணு மட்டும் தான் தெரியும், மூஞ்சியெல்லாம் மூமுடி போட்டு வந்திருப்பான், எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, குழந்தை மட்டும் முழிச்சுட்டு இருக்கும், அது எழுந்து வந்துடும். இவன் எங்கெங்கே தேடுவான், இந்த பீரோ சாவி தேடுவான், உள்ளே இருக்கிற வேல்யூபிள்ஸ் எடுத்துகிட்டு போகலான்னு. பீரோ சாவி எங்கே இருக்குன்னு தெரியல, தேடிக்கிட்டே இருப்பான். குழந்தை வரும், நீங்கள் தான் திருடன் மாமாவா, நீங்கள் தான் திருடன் அங்கிளா, உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க திருடன் அங்கிள்னா இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க, கண்ணு மட்டும் தான் தெரியும், உடம்பெல்லாம் கருப்பா இருக்கும் சொல்லிருக்காங்க. கை கொடுங்க, குட் ஈவினிங் திருடன் அங்கிள். என்ன தேடுறீங்க, பீரோ சாவி தேடுறேன், அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஃப்ரிட்ஜு சாவி எங்க இருக்குன்னு தெரியும், பிரிட்ஜ் சாவியா பீரோக்கு மேல வச்சிருக்காங்க, எனக்கு கை கேட்டக்கூடாதுன்னு. நீங்க மட்டும் அந்த பிரிட்ஜில் அந்த பீரோக்கு மேல இருக்கிற பிரிட்ஜ் சாவிய எடுத்து பிரிட்ஜை திறந்தீங்கன்னா உள்ளேந்து நம்ம கிட்கேட்ட ஆளுக்கு பாதையா சாப்பிடலாம் என்ற நிலை இருக்கணும். அதான் ஞான நிதி. உருப்புலாதவர், இழிகுலத்தவர், நல் ஒழுக்கம் இல்லவர், என்றும் நம் அளவில் விருப்பில்லாதவர். இவன் வேஷம் போடுறான், கடவுளிடத்துல உண்மையான விருப்பம் கிடையாதுன்னு தெரிஞ்சா கூட தெரியக்கூடாது. அப்படி தெரியாமல் இவன் வந்து இவனுடைய திருநீர் அணிந்திருக்கின்ற காரணத்தினாலேயே இவன் பெருமானுடைய அடியவன் என்று நினைக்க வேண்டும். அவனே சொல்றான், நான் அடியவன் கிடையாது, என்னை பார்த்து நீ ஏமாந்து வணங்கிட்ட அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன பண்ணணும்? சேரமான் பெருமாள் பட்டமேற்று கொண்டு பவனி வரார், யானை மேல நகர்வலம் வரார். ஏத்த மாதிரி ஒரு வண்ணான் வரான், அவன் அந்த துணிகளை துவைக்கிறதுக்கு தேவையான உவர் மண், அதை வெள்ளாவி வச்சு வெளுப்பாக்குற மண்ணு, அந்த மண்ணை வந்து மலையில வெட்டி எடுத்துன்னு வரான். மூட்டையா தலையில வச்சுட்டு வரான். கேரளத்துல அடிக்கடி மழை பெய்யும், அடிக்கடி மழை நிற்கும், உடனே காத்தடிக்கும், வெயில் வீசும், உலரும், பளிச்சுனாகும். மழை பெய்யாத மாதங்களே இல்லைங்க. மழை பெய்து மழை விட்டு மேனி உலர்ந்து அந்த ஊர்மன் சற்றே கரைந்து உடம்பு முழுக்க விபூதி பூசின மாதிரி இவனுக்கு ஆயிடுச்சு. விளவளையர்னு முழுநீர் பூசிய முனிவர் என்று நினைத்து என்ன பண்ணாரு, யானையிலேருந்து கீழே இறங்கி சாஷ்டாங்கமா பூமியில விழுந்து வணங்கினார். கழறி தெரிவார் நாயனார் வணங்கினார். அவன் நடுங்கிட்டான். என்ன உண்மை தெரிஞ்சா தூக்குல போட்டாங்கன்னா என்ன பண்றது? பெருமானே நீ வணங்க வேண்டாம், நான் அடிவண்ணான், நான் ஒரு வண்ணான், அடிவன் கிடையாது, நான் ஒரு வண்ணான். உடனே அவர் சொன்னார், நீ அடிவண்ணான், நான் அடிச்சேரன். நீ வண்ணானா இருக்கிற கடவுளுக்கு அடிமை, நான் சேரனா இருக்கிற கடவுளுக்கு அடிமை. ரெண்டு பேரும் அடிமை தான்டா, சேர் தான் டிஃபரெண்ட், பொசிஷன் தான் டிஃபரெண்ட். ஆனா எல்லா உயிர்களும் கடவுளுக்கு அடிமை தான். நீ அடிவண்ணான், நான் அடிச்சேரன், நான் உன்னை வணங்கி விட்டேன், அறியாத வணங்கி விட்டேன் என்று நீ வருத்தப்படாதேனர். அதான் அந்த ஹீலிங் டச். ராஜாவை ஏமாத்தின மாதிரி ஆயிடுத்தே. ஏன்னா நாம விரும்பி ஏமாற்றவில்லை என்றாலும் ஏமாற்றினது போல ஆகிவிட்டது என்று சொன்னால் நமக்கு ஒரு பாவம் வரும். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒன்று சொல்றேன் நான் உங்களுக்கு. நாம ஒருத்தர அறியாம ஏமாத்துறோம் அனுபவமின்மையினால, அவங்க ஏமாறலன்னு சொன்னா வி ஆர் ஃப்ரீ, நமக்கு அந்த ஆபத்து கிடையாது, அந்த பாவம் போயிடுச்சு. எனக்கு இந்த காதுல ருத்ராட்சம் போட்டுக்கணும்னு ஒரு காலத்துல ஆசை இருந்தது. காதுல தங்கத்துல ருத்ராட்சம் தொங்க விட்டுக்கணும்னு சென்னைக்கு போயிருந்தேன், பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சென்னைக்கு போயிருந்தேன், அங்கே டெபுடேஷன் போயிருந்தேன். போயிருந்த போது டக்குனு அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக ரெண்டு ருத்ராட்சம் கையில இருந்து எடுத்து உடனேயே அந்த மயிலாப்பூர்ல ஒரு தட்டாண்ட கொடுத்து அரை மணி நேரத்தில் உடனே காதை என்னைக்கோ காது குத்திருந்தாங்க, அப்புறம் அதை துந்திருத்து திரும்ப ஒரு தடவை குத்தி மாட்டி விட்டான். மாட்டி விட்டோடனே எனக்கு எல்லாமே குருநாதரை கேட்காம செஞ்சுட்டோமே அப்படிங்கிற ஒரு தாபம் இருந்தது. உடனே இமீடியட்டா அவருக்கு ஃபோன் பண்ணி காதல ருத்ராட்சம் தரிக்கலாமான்னு கேட்டேன். காதல ருத்ராட்சத்தை தரித்த பிறகு என்ன கேட்டேன், காதல ருத்ராட்சம் தரிக்கட்டுமா, நான் தரிக்கலாமா, ஆசையா இருக்குன்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், காதல இருக்கிற ருத்ராட்சத்தை கழட்டிடுன்னு. அப்பொழுது நான் அழுதேன். எதற்கு அழுதேன்னா ஆனந்தமா அழுதேன், நான் குருநாதனை ஏமாற்றவில்லை, அவர் ஏமாறலையே, அதனால எனக்கு பாவம் கிடையாது. ஏமாத்துறதுக்கு போயிட்டேன், நான் அவரை ஏமாத்துறதுக்கு போயிட்டேன். ஆனா கடவுள் என்னை எப்படி காப்பாத்தினார்? அவர் வேறு, கடவுள் வேறு இல்லை, உன்னால என்ன ஏமாத்த முடியாது, நான் ஏமாறலன்ட்டார். அது போல இந்த மன்னனை நாம் ஏமாற்றிய குற்றம் வருமே. தூய உள்ளங்கள் அந்த காலத்தில் எல்லாத்துக்கும் பயந்து பயந்து வாழ்ந்தார்கள். அப்ப அவர் சொன்னார், வார வேடம் நினைப்பித்தீர் வருந்தாது ஏகும். நீ உன்னை நான் அடியவன் நினைச்சதுனால நான் ஏமாந்து நினைச்சுட்டேன், நீ வந்து அந்த என்னை ஏமாற்றிய பாவம் குற்றம் உனக்கு வரும்னு வருந்த வேண்டாம். ஒரு தூய உள்ளங்கொண்ட அரசனை போய் நம்ம ஏமாத்திட்டோமே அப்படின்னு வருந்த வேண்டாம். இந்த வேடமே வணங்கத்தக்கது, வேடத்தை வணங்காததால் தவறு. ஏன் வேடம் முக்தி தருவது நீர். ஒருவன் ஏமாற்றுவதற்காக விபூதி இட்டுக்கிட்டு இருந்தா கூட விபூதியை அவன் நினைப்பித்தானா இல்லையா, உடனே நமக்கு தோணுது நம்ம நெத்தில விபூதி இருக்கோ இல்லையோ. ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கிறோம், நெத்தில விபூதி இருக்கோ இல்லையோ. ஒருத்தர் நெத்தில விபூதி இருக்கிறத பார்த்தா நம்ம என்ன தோணும், சரி நம்ம நெத்தில விபூதி வச்சுப்போன்னு தோணும். அதனால அது வந்து ஒரு புண்ணிய செயல், அது நிஜமா விபூதி இல்லையே, அது வந்து உவர் மண்ணு தானே. உவர் மண்ணா இருந்தா என்ன விபூதி என்ற எண்ணத்தை உண்டாக்கியதா இல்லையா? வார வேடம் நினைப்பித்தீர், ஒரு நல்லதை நினைப்பித்தால் அது அந்த அளவிலே நல்லது. ஒரு நல்ல பொருளை ஒன்று நமக்கு நினைவூட்டுகின்றதுன்னு சொன்னா அந்த பொருள் அந்த அளவிலே நல்லது. ஒண்ணுல்ல, கோயிலுக்குள்ள ஒரு பூ விழுந்து கிடக்கு, இந்த பூ யார் காலையும் பற்றக்கூடாது, இது சுவாமி நிர்மாலயமா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ஓரமா வைக்கிறான். உடனே அவனுடைய நண்பன் பரிகாசம் பண்றான், டேய் முன்னாடி புறாளே அந்த பொண்ணு அவ தலையிலேருந்து விழுந்த பூடா, அதை நீயே உன் கையால் எடுக்கிறேங்கிறான். நான் அப்படி நினைச்சு எடுக்கலையே, அது அந்த பூ என்பது கடவுளுக்கு உரியது என்ற எண்ணத்தை தான் உண்டாக்கியது, அதை எடுக்கும்போது தூய எண்ணத்தை அந்த பூ உண்டாக்கி விட்டதே. அதனால பூ என்பதே பெருமானுக்குரியதுதான். இப்ப நம்ம நம்ம தர்மம் என்ன சொல்லுதுன்னா, கடையிலேருந்து வாங்கி பெண்கள் யாரும் தலையில பூ வச்சு கூடாது. தர்மம் என்றைக்குமே பெருமானுக்கு சுட்டிய பூ தான் நம்ம சுட்டிக்கணும். ஆகவே பூ என்பதே பெருமானுக்கு உரியது. இந்த தர்மங்கள்லாம் திருக்கோவில் சொல்லப்பட்டிருக்கு. தலைவன் தலைவிக்கு பூ கொண்டு போய் கொடுக்குறான், நல்ல குவளை மலரை கொண்டு போய் கொடுக்குறான். அவ தோழி மறுத்துடுற, மறுப்பதற்கு காரணம் வேற, தலைவனை வந்து தள்ளி வைக்கணுங்கிறதுக்காக, எட்டி வைக்கணுங்கிறதுக்காக. ஆனா அதுக்கு அவ என்ன காரணம் சொல்றா, நாங்கள்லாம் குறப்பெண்கள், கடவுளுக்குரிய மரங்களை சுட மாட்டோம். நாங்கள் காற்றுல பூக்கிற மனமில்லாத வேங்கை மரங்களை தான் சுடுவோம். நடராஜ பெருமானுக்கும் தியாகராஜ பெருமானுக்கும் உரிய மலருக்கு நாங்கள் ஆசைப்படுவோமா? அந்த பெருமானே நிர்மாலியத்தை கொடுத்து சுட்டிக்கன்னு சொன்னாலுடைய நாங்கள் சுட்டிக்க மாட்டோம். ஆகவே இதை என் தலைவி சுட மாட்டாள், நீ கடவுளுக்கு கொடுத்து விடு. அதனால அந்த பொருள் எதுவா இருந்தாலும் அது உயர்ந்த ஒரு பொருளை நினைவூட்டினாலேயே அந்த நினைவினால் நமக்கு தூய்மை வருகின்றது. ஆகவே வார வேடம் நினைப்பி தீர் வருந்தாது ஏகும் என்று திருநீற்றையும் ருத்ராட்சத்தையும் கண்ட அளவிலேயே அவர்கள் இழிகுலத்தவர்களா இருந்தாலும், உருவம் பொல்லாதவர்களா இருந்தாலும், நல்லொழுக்கம் குன்றியவர்களா இருந்தாலும், தெரியுது போய் சொல்றான், தெரியுது பல பெண்கள்ட்ட போயிட்டு வரான், தெரியுது கொலை பண்றான், அப்படின்னா என்ன பண்றது? திருநெறிந்தவனை வணங்க வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கொல்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயின் எல்லா தீங்கையும் நீங்குவர். உலகத்திலே நல்ல, உலகத்திலே இருக்கின்ற நல்ல குணங்களை ஒருவன் பெற்றுவிடலாம், ஆனால் கடவுள் திருவடியிலே அன்பு என்பது பெற முடியாது. ஆகவே உலகத்தில் இருக்கின்ற தீங்குகள் எல்லாம் ஒருவரிடத்தில் இருந்தாலும் கூட பெற முடியாத கடவுள் பற்று என்பது அவரிடத்திலே இருந்தால் அந்த அடியவனை வணங்கலாம். ஏனைய தீங்குகளை பற்றி நமக்கு கவலை இல்லை, அதை பற்றி கவலை நமக்கு இல்ல. இந்த வணக்கத்தினாலே நமக்கு உய்வு. அவனவன் அவனவுடைய உய்வுக்கு முயற்சி செய்வானா? இன்னொருத்தர் திருத்தத்துக்கு முயற்சி செய்வீங்களா? நான் உருப்புடன் நான் பார்ப்பேனா, நீங்க உருப்புடன் நான் பார்ப்பேனா? அடிப்படையில நான் உருப்புடன் தான் நான் பார்ப்பேன் இல்லையா? சுயநலம் வேண்டும் எல்லாருக்கும். சிவகங்கைன்னு ஒரு புண்ணிய தீர்த்தம், அதுல ஏகப்பட்ட குப்பையை போடுறாங்க, அந்த பிளாஸ்டிக்கை போடுறாங்க, எச்ச சாப்பிட்டுட்டு இலைய போடுறாங்க, எச்ச கையை அலம்புறாங்க, கரையிலேயே ஒண்ணுக்கு போறாங்க, அப்படின்லாம் பார்க்க கூடாது. சிவகங்கையில சாமி தீர்த்தம் கொடுக்கும் போது புண்ணியம் என்று தீர்த்தாட வேண்டும். நம்ம பாவம் போகுங்கிறது இல்லையா? அப்பொழுது நமக்குரிய பலன் என்பதுதான் பயிற்சி. ஆன்ம பயிற்சி என்பது எந்த நிலையிலும் அடியார் வேடத்தை வணங்கியே தீர்வது என்பது நம்முடைய அகங்காரம் அமங்காரங்களை போக்கும். அது நம்ம கூசினால் வாழ்க்கை வீணாகிவிடும். ஏதாவது ஞானத்திற்கு முதல் கூச்சம் இல்லாமல் அடியார்களை வணங்க வேண்டும் என்று சொல்றார். ஒரு பொல்லாதவர், இழிகுலத்தவர், நல் ஒழுக்கம் இல்லவர், என்றும் நம் அளவில் விருப்பம் இல்லாதவர், கடவுள் பக்தி இல்லைன்னு தெரிஞ்சா கூட வேடமணிந்த வேஷம் போடுறான் தெரிஞ்சா கூட வேஷத்தை வணங்கணும். எனினும் மெய்நீரு மிக்க சாதன வேடமும் கண்டால் தரிப்பிலாது சென்று, அதாவது யோசிக்காம ஓடி போயிடணுமா அவங்க கிட்ட? இவங்களை வணங்கலாமா வணங்க வேண்டாமா தலையை சரியக்கூடாது. அவங்க நம்மளை பார்த்தா சிரிச்சா நாமளும் சிரிப்போம், வணக்கம் சொல்லுவோம், சிவாய நம்ம சொல்லுவோம் நினைக்கக்கூடாது. அப்படியே அவங்க பின்பக்கம் நம்ம போயிட்டு இருக்கோம், நம்ம தூத்துக்குடியா சிவா போல தெரியுதே அப்படின்னு முன்னாடி போய் பார்த்து வணங்கணும். நான் தூத்துக்குடி சிவா நினைச்சேன், இருந்தாலும் சிவா நீங்க எந்த ஊர் அப்படின்னு. அடியார் வேடத்தை வணங்காது இருக்கக்கூடாது. தரிப்பிலாது என்றால் பின்னால் வணங்கி கொள்ளலாம் என்று போஸ்ட்போன் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்கா இயல்பா ரிஃப்ளெக்ஸா சென்று எதிரூர வணங்கி அவர்களை முன்பு வணங்க வேண்டும். நாம் சென்று முதலிலே வணங்க வேண்டும் அவர்களை. அவரை வணங்கிய பிறகு வணங்கலாம் என்று இருக்கக்கூடாது. எதிரூர வணங்கி தக்க போனகம் அளித்து அவங்கள்ட்ட சொல்லணும், நீங்கள் நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் போகணும், மாட்டேன்னு சொல்லிடக்கூடாது. இல்லைங்க நான் டிஃபன் சாப்பிட்டேன். எப்போ எத்தனை மணிக்கு டிஃபன் சாப்பிட்டீங்க? காலையில் 7:30 சாப்பிட்டீங்க, மணி 1:00 வாங்க. அவங்க வழியிலேயே போய் அவங்களை அழைச்சிட்டு வந்துடணும். 7:30 சாப்பிட்ட டிஃபன் எப்படிங்க போதும் வாங்க என்று தக்க போனகம் அளித்து அவருக்கு எளிதாக, அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை செய்யக்கூடியவனா எளியவனா இருக்கணும். அவர்கள் வந்து ஒரு ஆசைப்பட்டு வந்திருக்காங்க, அவங்க வேண்டியதே அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். அடியேன் உங்களுக்கு வேறு ஏதாவது தொண்டு செய்யலாமா? உங்களை என்ன வேணும்னு சொல்லுங்க, உங்களை எங்கேயா டிராப் பண்ணவா? அவருக்கு எளிதாய் இருப்பவர் தாம் அடியவர்க்கு அடியார் என்பர். இவ்வாறு தொண்டு செய்வர்களுக்கு அடியார்க்கு அடியார்னு பேர். அடியாராய் இருப்பதிலும் அடியார்க்கு அடியாராய் இருப்பதுதான் சிறப்பு. அப்பர்பெருமான் சொல்றாரு, அடியார் அடியார் பிறவி அறுப்பர் பெருமான் அடிகளேன்னு வருது திருக்கடூர் மயானத்துல. அடியார்க்கு அடியாரா இருப்பவருடைய பிறவி பெருமான் அறுப்பார். இப்ப அடியார் பிறவி அறுப்பாரான்னு கேட்டா அதை பத்தி அப்பர்பெருமான் ஒண்ணும் சொல்லல. அதுக்கு உண்மை பொருள் என்னன்னா, அடியாரா இருப்பவர்களுக்கு நல்ல பிறவியை கொடுப்பார், அடியாருக்கு அடியாரா இருப்பவருக்கு பிறவியை அறுப்பார் என்று வருகின்ற. அப்படி அடியார் கடியவர் என்பவர் யான் எனதெனும் செருக்கு அறுப்பார். அவர்கள்தான் யான் என்ற அகப்பற்றையும் எனது என்ற புறப்பற்றையும் அறுப்பார்கள். யான் எனது என்ற அகப்புறப்பற்றுகள் அகங்காரம் அபகாரங்களை அறவே நீக்கிக் கொண்டால் ஒழிய குருநாதன் உபதேசிக்கின்ற உண்மையான ஞானம் என்பது அது அரும்பு போல இருக்கும். அரும்புக்கு வாசனை கிடையாது, அது நமக்கு அனுபவத்தை கொடுக்கணும். அது மலர் போல நம்முடைய மனதிலே மலர வேண்டும். அப்ப குருநாதன் கூறுகின்ற ஞானம் நம்முடைய சொந்த ஞானமாக எப்பொழுது ஆகும் என்று சொன்னால், நம்முடைய பற்றுக்கள் நீங்க நிலையில தான் ஆகும். பற்றுக்களை நீக்குவதற்கு இந்த அடியார்களை குலம் பாராது, குணம் பாராது, குலமிலரேனும் நலமிலரேனும் அவர்களை வழிபட வேண்டும் என்று சொன்னார். அந்த அளவில் நம்ம நிறுத்திக் கொள்வோம். நம பார்வதி பதயே ஹரஹர மாதேவ சித்சபேஷா சிவசிதம்பரம்.